அடிலைடில் இலங்கை இளைஞனை காதலித்த பாகிஸ்தான் பெண்ணை குடும்பமே சேர்ந்து ஆணவ கொலை செய்வதற்கு முயற்சித்தார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ள சம்பவத்தில் அடுத்த கட்ட விசாரணைகள் நடைபெற்று கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவர் வீட்டுக்காவலுடனான பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இவ்வழக்கில் இதுவரை வெளியான விவரங்களை பார்ப்போம். தெற்கு ஆஸ்திரேலியா அடிலைடில் வசித்து வந்த பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட 21 வயது முஸ்லிம் பெண்ணொருவர் இலங்கையை பூர்வீகமாக கொண்ட கிறிஸ்தவ இளைஞரை காதலித்தார் என்று கூறப்படுகிறது. இருவரும் ஒன்றாக கல்வி கற்ற பல்கலைக்கழகத்தில் இந்த காதல் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இந்த உறவினை பெண் வீட்டார் கடுமையாக எதிர்த்ததாகவும், இதையடுத்து குறிப்பிட்ட பெண் வீட்டை விட்டு வெளியேறி தனது காதலனுடன் வசிப்பதற்காக சென்றுவிட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இதற்கு சில தினங்கள் கழித்து 2021 நவம்பர் 30 செவ்வாய்க்கிழமை குறிப்பிட்ட பெண் செப்டன் பிளாசா ஷாப்பிங் சென்டரில் தனது தாயாரை சந்திக்க சென்றதாகவும், பெண்ணின் காதலர் செப்டன் பிளாசா ஷாப்பிங் சென்டர் வாகனங்கள் நிறுத்துமிடத்தில் அவரை இறக்கிவிட்டு சென்றிருந்ததாகவும் அரசு தரப்பு சட்டத்தரணி கிராண்ட் வாட்டர்சன் நீதிமன்றில் தெரிவித்தார். குறிப்பிட்ட பெண் தனது தாயாருடன் பேசிக் கொண்டிருந்த போது அப்பெண்ணின் சகோதரி அங்கு வந்து தனது கைகள் இரண்டாலும் அப்பெண்ணை பிடித்துக் கொண்டதாகவும், அந்த சமயத்தில் தனது தகப்பனாரும் சகோதரனும் மைத்துனனும் அங்கு வந்ததை அப்பெண் கண்டதாகவும் கிராண்ட் வாட்டர்சன் தெரிவித்தார். வீட்டிற்கு வந்துவிடுமாறு பெண்ணின் சகோதரன் அழைத்த போது பதற்றமடைந்த அப்பெண் தனது தாயாரையும் சகோதரியையும் தள்ளிவிட முயன்றதுடன் தனக்கு அருகில் வரவேண்டாம் எனவும் தான் அவர்களோடு வர விரும்பவில்லை எனவும் கூச்சலிட்டிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் சுமார் 15 சென்டிமீட்டர் நீளமுள்ள சமையல் கத்தியொன்றை அப்பெண் கண்டதாகவும், அந்த கத்தியால் அந்த பெண் 2 தடவைகள் குத்தப்பட்டதாகவும், ஆனால் யார் இந்த கத்தியை வைத்திருந்தார் என்பது அப்பெண்ணுக்கு நினைவில்லை எனவும் நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த பெண்ணை அவரது தாயாரும் சகோதரியும் காருக்குள் இழுத்து போட்டதாகவும், சகோதரன் காரை ஓட்ட அவர்கள் தங்களது வீட்டுக்கு சென்றதாகவும், குறித்த பெண்ணின் வெட்டு காயத்திலிருந்து இரத்தம் ஓடிக்கொண்டிருந்ததாகவும், தனது உயிரை காப்பாற்ற ஆம்புலன்ஸை அழைக்குமாறு அந்த பெண் கத்தியதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் காரின் இலக்கத்தோடு போலீசாருக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து உடனடியாகவே விரைந்து சென்ற போலீசார் படுகாயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் கிடந்த பெண்ணை மீட்டு ஆம்புலன்ஸை அழைத்து ராயல் அடிலைடு மருத்துவமனையில் சேர்த்ததாகவும், ஆழமான வெட்டு காயங்களினால் கணிசமான அளவு இரத்தத்தை இழந்திருந்தார் என்று கூறப்படும் குறிப்பிட்ட பெண் சத்திர சிகிச்சை மூலம் காப்பாற்றப்பட்டார் எனவும் நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திலிருந்த சிலர் தமது அனுபவத்தை ஊடகங்களிடம் இவ்வாறு பகிர்ந்து கொண்டனர்.
Gets attacked. I'm assuming it's unwarranted, and even if nothing's warranted, to have that done to you.
That's shocking. Yeah, I've just moved into the area, so it's a little bit concerning.
Absolutely terrifying. I'm really glad that they apprehended the people, and I hope that she's doing okay. Not something that you wish on anybody ever.
இதேவேளை தன் குடும்பத்தினர் தன்னை கொல்ல முயற்சித்ததாகவும், தனது காதலனுடன் உறவில் இருந்தால் அவர்கள் தன்னை கொல்ல முயற்சிப்பதை நிறுத்த மாட்டார்கள் என்பதுடன் தன்னுடைய காதலனுக்கும் ஏதேனும் செய்வார்கள் என அப்பெண் நம்புவதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் குறிப்பிட்ட பெண்ணின் தந்தை, தாய், சகோதரி, சகோதரன், மைத்துனன் ஆகிய ஐவர் மீதும் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பாக போர்ட் அடிலைட் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றில் நடைபெற்ற முதற்கட்ட வழக்கு விசாரணையின் போது அரசு சட்டத்தரணி நீதிமன்றில் தெரிவிக்கையில், குறிப்பிட்ட பெண் வேறு கலாச்சாரத்தில் மதத்தில் திருமணம் செய்து கொள்ள முயன்றதால் அவரை மொத்த குடும்பமும் சேர்ந்து ஆணவ கொலை செய்வதற்கு முயற்சித்துள்ளார்கள் என்று கருத வேண்டியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். கத்தியால் ஆழமாக குத்தியதன் மூலம் படிப்படியாக இரத்தம் வெளியேறி குறிப்பிட்ட பெண் மரணிக்க வேண்டும் என்பது தாக்குதலாளிகளினதும் அதற்கு உடந்தி ஆனவர்களினதும் நோக்கமாக இருந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். குறித்த பெண்ணுக்கு அவரது 17 வயதில் பாகிஸ்தானில் உள்ள உறவினர் ஒருவருடன் குடும்பத்தினரின் ஏற்பாட்டில் திருமணம் நிச்சயிக்கப்பட்டதாகவும் நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டது. இதேவேளை கத்திக்குத்து தாக்குதல் நடைபெறப் போகிறது என்பது இப்பெண்ணின் தாயாருக்கும் சகோதரிக்கும் தெரியாது எனவும், அவர்கள் வேறு காரில் சம்பவ இடத்திற்கு வந்திருந்ததாகவும், அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் சார்பில் முன்னிலையான வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்தார். இருப்பினும் குறித்த பெண் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த போது இவ்விரு பெண்களில் ஒருவர் கூட ஆம்புலன்ஸை அழைத்திருக்கவில்லை என அரசு தரப்பு சட்டத்தரணி வாதிட்டிருந்த நிலையில் இவர்களுக்கு பிணை வழங்க நீதிபதி ஜயந்தி மக்ராத் மறுத்திருந்தார். அதேநேரம் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரான அப்பெண்ணின் மைத்துனன் 2019 ஆண்டுதான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்திருந்ததாகவும், சம்பவம் இடம்பெற்ற போது அவரது கையில் கத்தி இருந்திருக்கவில்லை எனவும் அவர் காரை ஓட்டிச் சென்றிருக்கவில்லை எனவும் மனைவியும் தடுப்பு காவலில் உள்ளதால் இரு குழந்தைகளை கவனித்துக் கொள்வதற்கு ஏதுவாக அவருக்கு பிணை வழங்கப்பட வேண்டுமெனவும் அவரது சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி நீதிமன்றில் கேட்டுக்கொண்டார். இருப்பினும் தலைமை நீதிபதி மேரி லூயிஸ் ஹிபால் பிணை வழங்க மறுத்துவிட்டார். ஏனைய இரு ஆண்களும் நீதிமன்றில் பிணை கோரி விண்ணப்பித்திருக்கவில்லை என கூறப்படும் பின்னணியில் இவர்கள் ஐவரும் மார்ச் மாத விசாரணை வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டனர். இது ஒரு புறமிருக்க கத்திக்குத்துக்கு உள்ளான பெண்ணின் கைபேசியில் அவர் எங்கிருக்கிறார் என்பதை கண்டறிவதற்கு ட்ரக்கிங் ஆப்பை அவரது குடும்பத்தினர் ஏற்கனவே பொருத்தியிருந்தார்கள் எனவும் கத்திக்குத்து சம்பவம் இடம்பெறுவதற்கு 2 தினங்களுக்கு முன்னர் குறித்த பெண்ணின் காதலனின் வீட்டை அப்பெண்ணின் உறவினர்கள் உடைத்து உள்ளே நுழைந்திருந்ததாகவும் நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இப்பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சமகாலத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்த பணம் அனைத்தும் எடுக்கப்பட்டு வெறும் 17% மாத்திரமே விடப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பில் சேனல் 7 இவ்வாறு செய்தி வெளியிட்டது.
Courts heard a woman allegedly stabbed by her own family members in an attempted honour killing has had her bank accounts frozen while she recovers from her injuries. During a failed bail application by one of the accused, the court was told a tracking app was placed inside her mobile phone and her boyfriend's house has since been broken into. The 21-year-old was ambushed at Sefton Park Shopping Centre last November. The Muslim woman is dating a Christian man against her family's wishes.
இதை தொடர்ந்து மார்ச் 17ஆம் தேதி அடுத்த கட்ட விசாரணைகள் அடிலைட் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றில் இடம்பெற்றன. தனது மகளை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்றதாக குற்றம் சாட்டப்பட்ட தந்தை குறைந்த அளவு தீவிரத்தன்மை வாய்ந்த குற்றச்சாட்டின் கீழ் குற்றத்தை ஒப்புக்கொள்ள முன்வந்ததாகவும் ஆனால் இதற்கு மாற்றீடாக அவரது மற்ற குடும்ப உறுப்பினர்கள் மீதான வழக்கு கைவிடப்பட வேண்டுமென நிபந்தனை விதித்ததாகவும் இது தொடர்பிலான பேச்சுவார்த்தை தொடர்வதாகவும் நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையில் குறித்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தாயார் ஹோம் டிடென்ஷன் பெயில் வீட்டுக்காவலுடனான பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். தெற்கு ஆஸ்திரேலிய உச்சநீதிமன்றில் இடம்பெற்ற விசாரணையின் போது பாதிக்கப்பட்ட பெண்ணை வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றிச் செல்ல தாயார் உதவியதாகவும் முழு குடும்பமும் சேர்ந்து திட்டமிட்ட சம்பவம் இதுவெனவும் அரசு தரப்பு சட்டத்தரணி டாலி காஸ்டி நீதிமன்றில் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பெண்ணின் காதலனுக்கு அவரது குடும்பத்தினரால் மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் நீதிமன்றில் கூறினார். தற்போது பாதுகாப்புடன் கூடிய தங்குமிடத்தில் இருக்கும் அந்த பெண் தனக்கு நேர்ந்தது தொடர்பில் இன்னும் பயத்தில் இருப்பதாகவும் தனது குடும்பத்தினர் தன்னை கண்டுபிடித்தால் தனக்கும் காதலனுக்கும் அவர்கள் ஏதேனும் செய்து விடுவார்களோ என அவர் அஞ்சுவதாகவும் நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தனது மகளை பாதுகாக்க அல்லது காயம் ஏற்படுவதை தடுக்க தாயார் முயற்சித்திருந்ததாகவும் அதில் அவருக்கு காயம் ஏற்பட்டிருந்ததாகவும் கூறப்படும் நிலையில் தாயாருக்கு சில நிபந்தனைகளின் அடிப்படையில் வீட்டுக்காவலுடனான பிணை வழங்கி நீதிபதி டிம் ஸ்டான்லி உத்தரவிட்டார். குறிப்பாக எலக்ட்ரானிக் மானிட்டரிங், பாதிக்கப்பட்டவர் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடாது, தங்கியுள்ள வீட்டிலிருந்து 5 கிலோமீட்டர்களுக்கு மேல் பயணிக்கக்கூடாது என்பது உள்ளிட்டவை இந்த நிபந்தனைகளில் அடங்குகின்றன. தாயார் சுமார் 15 வருடங்களுக்கு முன்னர் ஆஸ்திரேலியாவிற்கு புகலிடம் கோரி வந்திருந்தார் என ABC செய்தி கூறுகின்றது. குற்றம் சாட்டப்பட்ட குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையேயான தொலைபேசி அழைப்புகள் மற்றும் இந்த வழக்கு தொடர்பான பிற ஆதாரங்களுக்கான குறிப்பிடத்தக்க மொழிபெயர்ப்பு பணிகள் இன்னமும் முடிக்கப்பட உள்ளதால் வழக்கினை 12 வாரங்கள் ஒத்திவைக்குமாறு அரசு தரப்பு சட்டத்தரணி கேட்டுக் கொண்டதற்கிணங்க எதிர்வரும் ஜூன் மாதம் வரை விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.